കൺ വിനായകർക്ക് അഞ്ജലി. രാധാകൃഷ്ണ ശർമ്മ അവരുടെ നരസിന്ദനെ കേൾപ്പോ.
അൻപു നിറைந்த சைவநீதி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் செவிகளை நாடி வானலைகளின் வழியே வருவதில் மனம் மிக மகிழ்ந்து, இன்றைய தினம் முருகனுக்கும் வேலுக்கும் உள்ள சிறப்பினை பற்றி சுருக்கமாக நற்சிந்தனை நிகழ்ச்சியில் கேட்போம். நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே. அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி, சிவபெருமான், முருகன் ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். முருகன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும்தான். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகனின் வேல் கருதப்படுகின்றது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதே தொன்றுதொட்டு வழங்கப்பட்டு வரும் கூற்று. முருகனுக்கு இந்த வேலினால் வேல்முருகன் என்ற பெயரும் உண்டு. சூரபத்மன் எனும் அரக்கனை அழிக்க தேவி பார்வதி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு முருகன் சூரசம்காரம் புரிந்தார் என புராணங்கள் கூறுகின்றன. வேல் என்பது சக்தியின் அம்சமாகையினால் சக்தி வேல் என்றும் கூறப்படுகின்றது. அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட்சக்தி முதலியன வேலின் உருவகமாக விளங்கும் பராசக்தியை குறிப்பனவாகும். முருகனது கையில் உள்ள வேல் அவரது ஞானசக்தியை குறித்து நிற்கிறது. தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதனால் வெற்றிவேல் என்ற பெயரும் உண்டு. வேலின் அமைப்பினை நோக்கினால் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கின்ற வேலை நாம் வழிபடுவதன் மூலம் நம் அறிவு கூர்மையானதாக அகன்று ஆழமானதாக விளங்கும் என்பது நம் சமயத்தின் நம்பிக்கை. முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு. இன்றும் பல முருகன் கோவில்களில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த வேல் வழிபாட்டின் மூலம் திருமண தடைகள் விலகி திருமணம் கைகூடும், குழந்தை பேறு உண்டாகும், கல்வியில் மேன்மையும், மனதில் இருக்கும் பயங்கள் அகன்று மன வலிமையும் உண்டாகும், வியாபாரத்தில் லாபம், பில்லி சூனியம், நவக்கிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பலம் உருவாகும், சொந்தமாய் வீடு மற்றும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும், கலைகளில் தேர்ச்சியும் பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்களும் பெருகும் என்று சித்தர்கள் தம் நூல்களில் கூறி வைத்துள்ளனர். அன்பு நேயர்களே, நாமும் ஆலயத்திற்கு செல்லும்போது முருகன் சன்னிதானத்தின் முன்னின்று அவர் கையில் தரித்திருக்கும் வேலை பார்த்து மனதிற்குள் வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று மனதிற்குள் கோஷமிட்டு வணங்கி முருகனின் அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.
குரோதி புதுவருஷ சங்கு அபிஷேகமும் புதுவருட பூஜை பற்றிய அறிவித்தல். திருமுருகன் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் குரோதி வருஷ இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றது திருமுருகன் திருப்பணிச்சபை. இந்த சுப வருடத்தில் நம்மை பீடித்துள்ள அனைத்து தோஷங்களும் அகன்று அனைவருக்கும் சுகபோகம் உண்டாக எம்பெருமானை வேண்டி நிற்கின்றோம். அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி வருகிற சித்திரை மாதம் 14/4/2024 எம்பெருமான் திருமுருகமூர்த்திக்கு 108 சங்கு அபிஷேகம் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அதனைத் தொடர்ந்து காலை அன்றைய தினம் 11 மணிக்கு புதுவருட பூஜைகளும் இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த புண்ணிய பூஜையில் பங்கு கொள்ள விரும்பும் அடியார்கள் காரியாலயத்தில் $31 மட்டும் செலுத்தி தங்களுக்கான புனிதம் மிக்க சங்கை பதிவு செய்து கொள்ளும் வண்ணம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே எதிர்வரும் 14/4/24 அன்று நடைபெறும் சங்கு அபிஷேகத்திலும் புதுவருட பூஜையிலும் கலந்து இறையர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிக்கு நியூசிலாந்து திருமுருகன் திருப்பணிச்சபை.
Dear Muruga devotees, our Thirumurugan temple will be celebrating the important function of the Tamil New Year on Sunday the 14th April 2024 morning. The New Zealand Thirumurugan Temple Society wishes you all a very happy and prosperous Kurodi Tamil New Year. May this Suba Puttanda bring more happiness and good health to all of us. With the grace of Lord Murugan, the 108 Sangha Abhishegam will be performed on this auspicious day for the greater benefit of everyone on the 14th of April 2024. This will commence at 8 a.m, followed by the New Year Puja at 11 a.m. We encourage devotees to participate in this special celebration and receive Lord Murugan's blessings. Devotees wishing to take part in this special Abhishegam are kindly requested to pay $31 at the counter and reserve their divine sangha. We look forward to your presence and participation. At your service, the New Zealand Thirumurugan Temple Society Management Committee.
தொடர்ந்து நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். ஏப்ரல் மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:00 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு ராமபிரானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:00 மணிக்கு ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு ராமபிரானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து ராமபிரானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:00 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் ஏப்ரல் 23rd செவ்வாய்க்கிழமை காலை 9:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஏப்ரல் 23rd செவ்வாய்க்கிழமை காலை 9:30 சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்பாளுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து அம்பாளின் திருவருள் பெற்று இமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஏப்ரல் 27rd சனிக்கிழமை மாலை 6:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஏப்ரல் 27rd சனிக்கிழமை மாலை 6:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஏப்ரல் 29rd திங்கட்கிழமை மாலை 6:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஏப்ரல் 29rd திங்கட்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது வசந்தன் குருக்களையா அவர்களின் நற்சிந்தனை.
உலகெங்கும் வாழும் சைவ தமிழ் மக்களே, நாம் அன்றாட கடமைகள் பலவற்றை எங்களுடைய வாழ்க்கைக்காக செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்காக செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் இங்கே உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலையுமே காலையில் எழுந்து தங்களுடைய சுவாமி படத்தில் ஒரு பூஜையோ பூவோ வைத்து விட்டாலே இறைவனுக்கு செய்கின்ற அந்த கடமை நிறைவடிவிடும். அதற்கு மேலாக நாங்கள் முன்பு கூறியது போல ஆலயங்களுக்கு சென்று மேற்கொண்டு வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். இறைவனங்களை படைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் பஞ்சபூதங்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம், முன்பு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இறைவனை இந்த வழியின் மூலமாகத்தான் நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் நியதி. இதைத்தான் வேதங்களும் ஆகமங்களும் அடுத்து எங்களுக்கு ஆளுகின்றன. பஞ்சபூதங்கள் என்றால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது எல்லாருக்குமே பொதுவான விடயம். பூதம் என்றாலே மிக பரந்தது அல்லது பெரியது என்பதுதான் கருத்து. ஒருவரை பார்த்து நாங்கள் பூதமாக இருக்கிறான்னு சொன்னால் மிக பரந்தவர் என்பதுதான் கருத்து. ஆகவே இங்கே நிலம் உலகம் முழுக்க பரந்திருக்கிறது, அதுக்குள்ளே நீர் இருக்கிறது, அதுக்குள்ளே நெருப்பு இருக்கிறது, இங்கே காற்று இல்லாடம் இருக்கிறது, ஆகாயம் எல்லாவற்றையும் சூழ வந்து வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பஞ்சபூதங்களும் உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றன. இந்த பஞ்சபூதங்கள் இருப்பதனால தான் இதுக்கு பிரபஞ்சம் என்று பெயர். பிரபஞ்சம் என்று பெயர். பஞ்சபூதங்களையும் சேர்த்திருப்பதனால் அதுக்கு பிரபஞ்சம் என்று பெயர். உடம்புக்கு நாங்கள் பூத உடல் என்று தான் சொல்லுகின்றோம். நாங்கள் சாதாரணமாக ஒருதல் உயிர் போனால் தான் பூத உடல் அல்ல, இதுக்குமே இப்பொழுதும் பூத உடல் தான் பெயர். அதனால இந்த பூஜைகளில் பூத சுத்தி என்று ஒரு வழிபாடு இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களால் ஏற்படுத்தப்பட்ட உடம்புக்கு ஒரு சுத்த செய்வதற்காக பூத சுத்தி என்ற ஒரு மந்திர முறை இருக்கிறது. ஆகவே இந்த உடம்புக்கும் பூதம் என்று தான் பெயர். ஆகவே இறைவனுக்கு நாங்கள் செய்கின்ற அந்த வழிபாடுகளையும் இந்த பஞ்சபூத கலப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். உதாரணமாக ஆலயங்களில் நெய்வேத்தியம் முக்கியப்படுத்தப்படுகிறது. எந்த ஆலயமாக இருந்தாலும் அங்கே நெய்வேத்தியம் என்ற ஒரு உடையும் கட்டாயம் இருக்குது. சுவாமி அதை எடுக்கப் போவதில்லை, சுவாமிக்காக நாங்கள் அதை வைக்க. நிவேதனம் என்றால் தெரிவித்தல் அல்லது அறிவித்தல். ஒருவருடைய பொருளை நாங்கள் எடுக்கிற பொழுது உங்களுடைய எடுக்கிறோம் என்று நாங்கள் சொன்னால் அது எவ்வளோ ஒரு மரியாதை என்ற விடயம். இறைவனை இந்த நெல்லை தந்திருக்கிறான், பயிர் தந்திருக்கிறான், உளுந்து தந்திருக்கிறான், அதில் வடை செய்கிறோம், பயிரில் மோதகம் செய்கிறோம், கடலை அவிக்கிறோம், இவையெல்லாம் மாறு தந்தான் என்றால் இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறைவனே இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் பயிரை போட்டு விட்டான். ஆகவே இறைவா நாங்கள் அதிலேருந்து எடுக்கிறோம் என்று இறைவனை கொண்டே காட்டி விட்டு சாப்பிடுவதற்கு தான் நிவேத்தியம் என்று பெயர். நெய்வேத்தியம், நிவேதனம், நிவேத்திய வித் என்றால் அறிவித்தல், நிவேத்திய சிறப்பாக அறிவித்தல், இறைவனை கொண்டே நாங்கள் அறிவிக்கிறது. அந்த நெய்வேத்திய பொருட்களை பூமியிலேருந்து எடுக்கிறோம். அதனால் அது நிலம் சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நிலத்தேர்ந்தெடுக்கப்படுவதனால் அது பார்த்திவம், பிருத்திவி சம்பந்தப்பட்ட பொருட்களாக நெய்வேத்தியம் கூறப்படுகிறது. அதேபோல் இந்த நெய்வேத்தியத்தை நாங்கள் நீரினாலே தெளித்து சுவாமிக்கு நாங்கள் அதை நெய்வேத்தியம் செய்கிறோம். அப்போ நிலத்துக்கு அடுத்ததாக நீர். இதே வேளையில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கின்றோம் நீரினாலே. அப்போ நீரினான ஒரு முறையை அங்கே நாங்கள் உபசாரமாக செய்து கொடுக்குறோம். இன்னும் கூட நாங்கள் நைவேத்தியத்தை நாங்கள் சுவாமிக்கு காட்டி விட்டோம் அல்லது சுவாமியோடு தொலைப்படுத்துவோம் அத்தாட்சியாக இருப்பதால் நீரை தெளித்து கொடுக்குறோம். இதை கூட இந்த காலத்து பிள்ளைகள் நாங்கள் சொல்லலாம், ஒரு பொருளை நாங்கள் வாங்கிவிட்டு அந்த பொருள் எங்களுக்குரியதாக வேணும் என்றால் அங்கே கடையில் ஸ்கேன் பண்ணி போட்டு தருவார்கள். அப்போ அது எங்களுக்கு ஆகிவிடுகிறது. அதே போல் இளமனுக்கு நாங்கள் அதை நாங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டோம் என்றால் அது இளமனுக்கு போய் திரும்பி எங்களுக்கு வந்து சேருகிறது. அது அந்த நீரை தான் அந்த காலத்து முறையில் அதை பயன்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் தீபத்தை காட்டுகிறோம், அப்போ நெருப்பு அங்கே இருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் மந்திரங்களை சொல்கிறோம், காற்றின் மூலமாக போகிறது, பூக்களை போடுகிறோம், மணி அடைக்கிறோம், ஆகாயம் மூலமாக போடுகிறது. ஆகவே இந்த பஞ்சபூதங்களுடைய பிரதிநிதிகளாக இந்த ஆலயங்களை இவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இதுதான் உண்மையும் கூட. இதுதான் கும்பாசகங்கள், திருவிழாக்கள், அன்றாட பூஜைகள், அன்றாட எங்களோட வாழ்க்கையில் கூட நாங்கள் இவற்றின் மூலமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்றோம். அப்போ பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பஞ்சபூதங்கள் மூலமாகவே இறைவனுக்கு நாங்கள் அந்த வழிபாடுகளை செய்து கொள்கிறோம். இதுதான் இங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஆகவே நிலத்தின் சார்பான நைவேத்தியங்களை வைக்கிறோம், நீரின் சார்பாக அபிஷேகங்களை செய்கின்றோம், நீரினாலே அந்த நைவேத்தியங்களுக்கு தெளித்து கொள்கிறோம், தீபத்தை காட்டுகிறோம். பல்வேறு விதமான தீபங்கள் அங்கே காட்டப்படுகின்றன. ஒளி வடிவமாக இறைவன் இருப்பதனாலே அந்த ஒளி வடிவத்தின் மூலமாக நாங்கள் இறைவனுடைய அருளை பெறுகின்றோம் என்பதற்காக ஆலயங்களில் பல்வேறு விதமான உபச்சாரங்களாக தீபங்களை காட்டிக்கொள்ளுவார்கள். அப்போ அங்கே காற்று தான் நாங்கள் எங்களுடைய மந்திரங்களோ மங்கள இசைகளோ தேவாரங்களோ திருமுறைகளோ எல்லாம் வெண்டா கீதரவாதி நாபத வந்த கீதங்கள் இவையெல்லாம் அங்கே இறைவனுக்கு நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் காற்றின் வடிவமாக சாமரை வீசிக்கொள்வது, குடைகொடி ஆளவட்டம், குடை கூட ஆகாயத்தின் வடிவம் என்று தான் சொல்லுவார்கள், சாமரை வீசுவது, தூபங்கள் காட்டுவது, சாம்பிராணி இது காற்றின் வடிவமாக போடுகிறது, மணி பூக்கள் எல்லாம் ஆகாய வடிவமாக வந்து சேருகின்றது, கீதங்கள் படிக்கிறது, மங்கள வாத்தியம் இசைப்பதெல்லாம் ஆகாயத்தின் வடிவமாகத்தான் சொல்லுவார். இதை ஒரு ஸ்லோகமே சொல்லுவ, கந்தோ மூலபராதி கந்த குசுமா தென்னாதிகம் பார்த்திபம் சாப்பியம் வாரி பயப்படாததிகம் சாக்னேயம் இஷ்டாமணி தூபாத்யாபரண தீப தீப மயோ மாரதம் மயோ என்று சொல்லுகிறார்கள். அதாவது தூபம் தீபம் மணியடித்தல் மங்கள இசைகள் கீதம் பாடுதல் இவையெல்லாம் என்னென்ன உபச்சாரங்களாக வந்து சேர்கின்றது சுலோகம் சொல்லுகின்றது. அது மிகவும் கூட போனால் நீண்டு விடுவதற்காக அவர் சுருக்கமாக சொல்கிறேன். கந்தோ மூலபலாதி கந்த குதுமா தன்னாதிகம் பார்த்திபம், பார்த்திபம் என்றால் பூமி சம்மந்தப்பட்டது, அன்ன முதலாகி நைவேத்தியத்தை வைக்கிறோமே இதெல்லாம் பூமி சம்மந்தப்பட்டது. பயக்படாத அதிகம் அதாவது பால் அபிஷேகம் செய்தது, பால் நைவேத்தியம் வைப்பது இவையெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட உபச்சாரமாக. அதே மாதிரி தீபாத்யாபரணாதி அந்த சுவாமிக்கு ஆபரணங்கள் போடுகிறோம், அது அக்னியோட படிப்போம். நாங்கள் வெறுமனே சுவாமிக்கு ஆபரணம் போடுகின்றோம்னா நாங்கள் இப்படி எல்லாம் நகை போட வேணுமா சுவாமிக்கு கேட்குது. அது ஒரு அக்னியோட வடிவமாகத்தான் ஆபரணங்கள் போடப்படுகின்றன. நகை வந்து பவுனில் இருக்கக்கூடிய சில தெய்வீக சக்தி இருக்கிறது. அதனால தான் நாங்கள் இன்றையும் கூட உலகத்திலே நாங்கள் பவுனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பவுனுக்கு நல்ல காரியங்களை போடுகிறோம் என்றால் அது நல்ல சக்திகளை உள்வாங்கக்கூடியது. பவுனை நாங்கள் குழந்தைகளுக்கு போடுகின்றோம்னா அதுக்கு தீய சக்திகள் அது வராமல் இருப்பதற்காகவும் ஒரு வகையில் திருடன் வந்தால் தீய சக்தியாக போயிடும், அது இங்கே முக்கியமல்ல. இந்த பவுனில் இருக்கக்கூடிய அந்த தன்மை நல்லவற்றை உள்வாங்கக்கூடிய, அதனால தான் இந்த கல்யாண வீடுகளுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடவடிக்கை கொடுத்து அதை போடுகிறோம். மற்றபடி எங்களுக்கு நாங்கள் போடுவதில்லை. ஏன்னா அங்கே அந்த அப்படியான அமங்கலமான இடங்களில் போய் நாங்கள் அந்த சக்திகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அந்த நகை போட்டு போக மாட்டார்கள். ஆனால் நல்ல கல்யாணம் வீட்டுக்கு நகையை போட்டுன்னு போகிறேன்னா நிறைய நல்ல விஷயங்கள் அங்கேயே உள்வாங்கப்படுகிறது. ஆலயங்கள்லேயும் சுவாமிக்கு அந்த நகையில் போடுகிறோம், நாங்களும் கூட போட்டுக்கொண்டு போடுகிறோம். அங்கே ருத்ராட்ச மாலை மோதிரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது, அகமங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இவையில் போட்டுக்கொண்டு அந்த பூஜை செய்கின்ற பொழுது அந்த தெய்வீக சக்தியை உள்வாங்கின்ற தன்மை அந்த பவுனுக்கு இருக்கின்றது. அதை இந்த ஸ்லோகம் சொல்கிறது, தீபாத்யாபரணாதி என்று சொல்லுகின்ற அது வந்து அக்னியினுடைய உடையமாக சொல்லுவோம். மாருதமயோ தூபம் ததா சாம்பரம், சாம்பரம் வீசுறது தூபம் போடுவதெல்லாம் காற்றினுடைய அடையாளமாக ஆலயத்தை செய்வார்கள். தூபம் போடுவது காற்றினுடைய அடையாளம். கெண்டா கீதரவாதி நாபசம் அபி நாப நபம் என்றால் நாபசம் என்றால் ஆகாயம், கெண்டா மணியும் அதே போல் கெண்டா கீதரவாதி கீதங்கள் பாடுதல் திருமுறை பாடுதல் மங்கள விசைத்தல் இவையெல்லாம் ஆகாயத்தின் வடிவமாக இவர்களை போய் சேருகின்றது. அதே மாதிரி பூவும் ஆகாயத்தினோட வடிவம், கம் ஆகாசாத்மனே புஷ்பேகி பூஜையாமி என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன. ஆகவே இந்த பஞ்சபூதங்களுடைய வடிவமாகிறவனுக்கு நாங்கள் பூஜை செய்வதும் அதனோடு வடிவமாகவே நாங்கள் பிரசாதத்தை பெற்றுக்கொள்வது என்பதை நாங்கள் பார்க்கலாம். நான் முதலே சொன்னது போல விபூதி என்பது அக்னியின் வடிவமாக வந்து சேருகிறது, தீர்த்தம் தருகிறார்கள் நீரினுடைய வடிவாக வந்து சேருகிறது, சந்தனம் வந்து பூமியினுடைய வடிவமாக வந்து சேருகிறது வாசனையாக, அதே மாதிரி குங்குமம் காற்றினுடைய சக்தியினுடைய வடிவமாக வந்து சேருகிறது, பூக்கள் தருகிறார்கள் ஆகாயத்து வடிவமாக வந்து சேருகிறது. இப்படி இந்த பஞ்சபூதங்க வடிவமாக இவையும் வந்து எங்களுக்கு வந்து அடைகின்றன. பூசை முடிவிலேயும் அவை தான் தங்களுக்கு வந்து சேருகின்றன. ஆகவே விபூதி தூய்மைப்படுத்தப்படுகிறது, தீர்த்தம் குளிர்மைப்படுத்தப்படுகிறது, சந்தனம் எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது, குங்குமம் எங்களுக்கு ஆற்றலை தருகிறது, பூ அன்பை தருகிறது. ஒரு ஆலயத்துக்கு போய் நாங்கள் இவ்வளவத்தையும் செய்து வருகின்றோம் என்பதுதான் முடிவில் தருகின்ற பிரசாதத்தினுடைய கருத்தும் கூட அமைகிறது. அந்த காலத்தில் கூட சொல்லுவார்கள், இந்த நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த விபூதி, பட்டு, நகைகள் எல்லாம் இந்த சூரியனுடைய அந்த அல்ட்ரா கதிரினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய என்பதை இன்று கண்டுபிடித்திருக்காரு. அதனால தான் நல்ல காரியங்கள் நடக்கின்ற பொழுது பட்டு வஸ்திரங்கள் போடுவதும், நகைகள் போடுவதும், விபூதியை நாங்கள் பூசுவதும் அந்த அல்ட்ரா வயலட்டிஸினுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்வது என்பது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. இதை நான் முன்பும் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அதனால் இந்த நல்ல காரியத்துக்கு இந்த பட்டுகளை எல்லாம் கற்றுக்கொண்டு போவார்கள். நல்ல அதிர்வான சக்திகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த பட்டுக்கு இருக்கின்றது, நகைகளுக்கு இருக்கின்றன. ஆகவே இந்த ஒரு ஆலயத்துக்கு போனோம் என்று சொன்னால் என்னென்னங்களுக்கு கிடைக்கிறது என்பதை நாங்கள் சொகுத்து குழந்தைகளுக்கு சொல்வதாக இருந்தால், ஆலயத்துக்கு போய் தூய்மை கிடைக்கிறது விபூதியின் மூலமாக. ஒரு ஆத்மாவுக்கு ஒரு தீர்த்தம் என்பதோ ஒரு வகையிலே அங்கே எத்தனை விதமான பொருட்களை போட்டு அந்த தீர்த்தத்தை தருவார்கள். ஒரு ஆரோக்கியத்தை எங்களுக்கு கிடைக்கிறது, ஆரோக்கியம், மற்றது குளிர்ச்சி. ஆக ஆரோக்கியம் கிடைக்கிறது, ஆலயத்துக்கு போட்டு வந்தால் தூய்மை கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, மற்றது மகிழ்ச்சி கிடைக்கிறது, சந்தனம். சந்தனம் உங்களுக்கு தெரியும், சந்தனம் வந்து சாதாரணமான ஒரு பொருள் அல்ல, அது ஒரு விதமான மரம். சந்தனத்துக்கு ஒரு வைரத்தன்மை இருக்கிறது, ஒரு வீரத்தன்மை இருக்கிறது. சந்தனத்துக்கு ஒரு உடம்புக்கு புஷ்டி தரக்கூடிய சிறப்பு இருக்கிறது. சுகந்தி புஷ்டி வர்தனம் என்று சொல்லுவாங்க. இந்த உடம்புக்கு நாங்கள் அந்த காலத்தில் கூட சில அம்மை வருத்தம் வந்தால் சந்தனத்தை பூசிக்கொள்வது, உடம்பை பேலன்ஸ் பண்ணி வைத்துக் கொள்வது கூட இந்த சந்தனம் எங்களுக்கு உதவுகிறது. இன்றைக்கு கூட சந்தனங்களை நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு வரவேற்கிற போது சந்தனம் கொடுத்து பன்னீர் தெளித்து வரவேற்போம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், சந்தனம் குளிர்ச்சியையும் பன்னீர் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். நீங்கள் வருகின்றவர்கள் குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துட்டு போங்கள் என்று ஒரு அறிகுறியாக கூட வாசலில் வச்சு சந்தனத்தையும் கொடுத்து பன்னீரையும் தெளித்து அவர்களை வரவேற்கிறோம். பன்னீர் தெளித்து சந்தனம் கொடுப்பதற்கு காரணமே அதுதான். அப்போ சந்தனம் உங்கள் உடலுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்தி குளிர்ச்சியாகின்றது. இதனுடைய மறுபடியும் தான் பிள்ளைகள் வக்குவப்பட்டால் சந்தனம் பூசுவது, அம்மை நோய் வந்தால் சந்தனம் பூசுவது வந்து உடலுக்கு ஏற்ற அந்த வகை. அதனால் சந்தனத்துக்கு போல விலை அல்ல, அது அருமையான மரங்கள். இவை அதாவது அருகாத்தான் கிடைக்கும், எல்லா இடமும் வளர்க்க முடியாது. சந்தனத்துக்கு என்று சில செஞ்சந்தனம் இருக்கிறது, வெண்சந்தனம் இருக்கிறது. சந்தனத்தினுடைய உண்மையான அந்த மரங்கள் மிகவும் விலை உயர்ந்த பொறுமதியாக இருப்பதனால தான் சந்தனம் கொஞ்சம் வேண்டுவதற்கு நிறைய பணம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. காரணம் என்னென்னா, இதை எல்லா இடமும் விளையவும் மாட்டுது. இரவுனால் வளைக்கப்பட்ட எத்தனையோ தெய்வீக மரங்களே சந்தனமும் உண்டு. அந்த சந்தனத்தை பூசுகின்ற பொழுது குளிர்ச்சி கிடைக்கிறது. சும்மா சூட சொல்லுவார்கள், அதிகம் கோபம் வந்தால் சந்தனத்தை பூசினா கோபம் அடங்கும்னு சொல்லுவார்கள். அவ்வளோத்துக்கு அது குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய சந்தனம். ஆகவே ஆலயத்துக்கு போன என்னென்ன கிடைக்கிறது என்பதுடைய சுருக்கம் தான் இந்த விபூதி தருவார்கள். வெண்மையாகவும் தூய்மையாகவும் எங்களை உயர்த்தப்படுத்துகிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, சந்தனத்தின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கிறது. குங்குமம் என்பது உங்களுக்கு தெரியும், நாங்கள் பொதுவாகவே இந்த குங்குமத்தை அம்மனுடைய வழிபாட்டிலே பயன்படுத்தி கொள்வோம். குங்குமம் வந்து ஒரு இரத்தத்தினுடைய கலரெலாம் இருக்கும், சிவப்பு. அது ஆற்றல், அதாவது வலிமை, சக்தி. அதான் சக்தி வழிபாடில் அதை பயன்படுத்தி கொள்கிறோம். இன்னும் கூட சொன்னால் இந்த குங்குமத்தை நாங்கள் நெத்திலே இடுவது இதய சுத்திக்கு நல்லதுன்னு சொல்லுவார்கள். இதய துடிப்பு கூட நல்லதுன்னு சொல்லுகிறார்கள். இதை கூட வேடிக்கையாக வந்து சொல்லுவார்கள், குங்குமம் இதயம் என்று ரெண்டு இதழ வருகின்ற போது நீ குங்குமத்தை தான் நான் இதயத்தை தருகிறேன் சொல்லுவார்கள். அப்படி தொடர்புபடுத்தி வைத்திருந்தார்கள். அது கூட உண்மை. அதனால தான் திருமாங்கல் இதை நடந்தவுடனே கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அந்த குங்குமத்தை நெத்திலே போடுகின்றது இதயத்தோடு சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு நிறைவான வாழ்வையை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் என்பதற்காக அந்த குங்குமத்தை அவர்கள் தங்களுடைய மோதிர விளையாடி போட்டுக்கொள்வார்கள். இது சந்தனம் குங்குமத்துக்கு ஒரு ஆற்றல். ஆகவே ஆரோக்கியம், ஆற்றல் அல்லது வலிமை. அடுத்ததாக பூ கொடுப்பார்கள். பூ வந்து அன்பினுடைய பரிமாணம். பூ வந்து இறைவனுக்கும் எங்களுக்கு ஒரு அன்பாக இருக்கலாம், அல்லது கூட நாங்கள் ஒருவருக்கு அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு பூ கொண்டு கொடுக்குறோம். அது அதனுடைய ஒரு மறுபடியுமாக தான் இப்போ பிப்ரவரி 14th உள்ள வாலண்டைன் டே வந்தது. அதுக்கு பூக்கள் செய்யாத விலையாக இருக்கும், ஏன்னா அன்பினுடைய அடையாளமாக அதை பாவிக்கிறார்கள். அது எங்களுடைய சமயம் முன்னெடுத்து கூடுகின்றது. ஆகவே என்ன ஒரு ஆலயத்தில் போய் எங்களுக்கு கிடைக்கும், இறைவனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற பூஜையினுடைய வடிவங்களும் பஞ்சபூதங்களாக இருக்கின்றது, கிடைக்கின்ற பொருட்களும் பஞ்சபூதங்களாக இருக்கின்றது, உடம்பும் பஞ்சபூதத்தோடு தொடர்படுத்தப்படுகிறது. இதுதான் இந்த நெருக்கமான ஒரு தத்துவம். இதுதான் ஆலயங்களை நாங்கள் பார்க்கின்ற ஒரு உண்மை. ஆகவே நீங்கள் கோயிலுக்கு ஏன் போக வேண்டும், கோயிலில் என்ன பிரசாதம் தருகிறார்கள் என்பதை கேட்டோம்னா, இவைக்கு தொடர்புகளை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தினால் விளங்கி விடுகிறது. சுருக்கமாக சொன்னப்பனா, கோயிலுக்கு போனால் தூய்மை கிடைக்கிறது, அன்பு கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, ஆற்றல் கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. இதை நீங்கள் அனுபவத்தில் எந்த கோயிலாக இருக்கலாம், அது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தன்மை உங்களுக்கு வந்தால் தான் அங்கே அதோட அடையாளமாக தருவது எங்களுடைய சமய சிந்தனை சாதனங்கள். இன்னும் கூட பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். கோயில்களில் போய் நாங்கள் விபூதியை பூசுவது போல இந்த சந்தனத்தை கூட நாங்கள் எடுத்து போடுகின்ற பொழுது இந்த மோத விழாலை போட வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. பல பேர் அதை பின்பற்றுவது குறைவு. எல்லாருமே இந்த நடைவிரலோ அல்ல இந்த ஆட்காடி விரலோ போட்டுக் கொள்கிறார்கள். நாங்கள் அடிக்கடி எல்லா ஆலயங்களையும் சொல்லிக்கொண்டு வருகிறோம். இந்த மோதிர விரலுக்கு வந்து தனித்துவமான ஒரு இயற்கையான அமைப்பு இருக்கிறது. அது எதோடு தொடர்புடையன்றால் அந்த இதயத்தோடையும் மூளையோடும் தொடர்புடையதாக இந்த மோதிர விழா இருப்பதனாலே இந்த மோதிர விழாவில் தான் சில பூஜைக்குரிய பொருட்களை நாங்கள் போடுகின்ற அது முக்கியமாக சந்தனத்தை போட வேண்டும் அல்லது வீபதி கூட அப்படி பூசலாம் இருக்கிறார்கள். காரணம் என்னென்னு கேட்டால் இதுக்கு எல்லா வீரர்களுக்கும் ஒரு பேர் ஆங்கிலத்து தம்புன்னு சொல்லுவார், இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லுவோம், மிடில் ஃபிங்கர்ன்றோம், ஆனால் இதுக்கு மாத்திரம் ரிங் ஃபிங்கர்னு தான் சொல்லுவோம். ஏன்டா மோதிரம் போடுறபடியாக தான் ரிங் ஃபிங்கர் அல்ல, இந்த 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 விரலை எடுத்து நாங்கள் நெத்திரை வைக்கின்ற பொழுது ஒரு ரிங் ஒரு சர்க்கிள் வந்து எங்களுக்கு இந்த மூளைக்கும் எங்களுடைய ஹார்ட்டுக்கும் இந்த புருவத்துக்கும் ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த ரிங் வந்து ஒரு வளையமாக வந்து அமைகிறது. அப்படி அமைகின்ற பொழுது ஒரு இன்னொரு விதமான ஒரு காந்த சக்தி ஒரு அரிச்சோட்டம் பலமாக ஓடும். அப்பொழுது எங்களுடைய உடலில் ஒரு ஆற்றல் வரும். அதனால தான் இது ரிங் விங்கர் ரெண்டு பேர். அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும். மோதிரம் போடாட்டியும் அது ரிங் விங்கர் தான், மோதிரம் போட்டாலும் ரிங் விங்கர் தான், அது ஒரு வளையத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ அப்படியான அந்த வளையம் வருகின்ற பொழுது இந்த மோதிரவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதனாலே தான் எந்த நாளில் உள்ளவரும் மோதிரத்தை இதில் தான் முதல்ல போடுகிறார்கள். அது அளவில்லாட்டி நூலக்கட்டி போடுறது, அங்கால போடுறது, இஞ்சால போடுறது வேறு விதை. ஆனால் இது அது பெயர் இப்படி வந்திருக்கிற காரணம் ரெண்டு, ஒன்று வளையம் ஏற்படுத்தப்படுகப்படுகிறது. ஆகவே இந்த விரலாலே நீங்கள் சந்தனத்தை போட்டு பழகி கொள்ள வேண்டும். ஆலய வழிபாடுகளை முக்கியத்துவம் என்பதையும் இந்த இடத்துல கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. பல இடங்களிலே நாங்கள் பார்த்து குழம்ப இப்போ சொல்லிக் கொண்டு வருகிறோம், பல பேர் அதை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த இன்னும் பார்க்க போனால் இந்த நெத்தி வந்து மிக முக்கியமான ஒரு உடம்புலேயே மிக அதிகமான பல விஷயங்களை உள்ளடக்கக்கூடிய தலை. அந்த தலைக்கு முக்கியமாக இந்த நெத்தி இருக்கிறது. அதனால் இந்த நெத்திக்கு நாங்கள் வீபூதியை பூசி உயர்வுபடுத்தி கொடுக்குறோம், அதிலே போட்டு வைத்துக் கொடுக்குறோம். அதிலே இந்த நடுவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு புருவமத்தி என்று பெயர். நெட்டிக்கு நேரே புருவத்திடவழி உற்றுட்டு பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பட்டுக்கு பட்டாய் பரமண மந்திரம் சித்தம்பலம் ஒன்று தேர்ந்து கொண்டேன் என்று திருமுறையினர் திருமந்திரத்தை பாடுகிறார். இந்த நெட்டிக்கு நேரே இருக்கக்கூடிய இந்த புருவ வழியிலே இறைவனை நாங்கள் உள்ளுக்கு தியானிக்கின்றோம். இதே வழியில் நீங்கள் சாதாரணமாக ஒரு இந்த உங்களை விரலாலே இப்படி வச்சுக்கொண்டு கொஞ்சம் முன்னுக்கு வச்சுக்கொண்டு இருந்தாலும் உடலில் ஒரு விதமான அதிர்வை பார்க்கலாம், அந்த ஒரு விதமான உணர்வை பார்க்கலாம். அப்படியான ஒரு நிலை இந்த புருவமூர்த்தியிலே எல்லா விதமான சுரப்பிகளுக்கும் தன்மையாக தலைமைத்துவமான ஒரு சுரப்பித்தன்மை இருப்பதையும் உடலியல் கூட்டிலே சொல்லுவார்கள். அந்த வகையில் இதில் பொட்டு வைக்கின்ற அந்த குளிர்ச்சியாலும் மகிழ்ச்சியாலும் உடல் அனைத்தும் தூய்மைப்படுத்தப்படுகின்றன அல்லது தென்பு ஏற்றப்படுகின்றன என்பதும் ஒரு கருத்து. ஆகவே நான் கோயிலில் வருகின்ற பொழுது அந்த பொட்டுகளை குழந்தைகளுக்கு வைக்கிற பொழுது அந்த பெரியவர்களுக்கு வர வைத்து வைக்கிற பொழுது சில திருமண வைபவங்களே சம்பந்திக்கு சம்பந்தி அந்த பொட்டுகளை மாற்றி வைத்துக் கொள்வார்கள். அப்படி வைக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் அல்லது ஒரு விதமான அந்யோன்ய நட்பு அல்லது ஒரு உறவு பலப்படுத்தப்படுகிறது. அதுதான் அந்த காரணம் அந்த மோதவர்களால் இந்த பொட்டை வைத்து அவர்கள் சம்பந்த உபச்சாரம் செய்து கொள்வார்கள். இப்படி பல விடயங்களோடு தான் அவங்களுடைய சமய நெறிமுறைகளை உள்ளுக்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஆலயங்களில் இதுவெல்லாம் நிறைவேற்றி செய்த பிற்பாடு கோயில் பூஜைகளில் அன்னதானம் என்ற ஒரு தனிப்பகுதி நடைபெறும். அது ஒரு விதமான மகிழ்ச்சியான ஒரு பிரசாதமாக கிடைக்கப்படுகிறது. பல ஆலயங்களில் அது இங்கே மேல நாடுகளில் அது முக்கியத்துவப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதைக்கு நாங்கள் அளவாக வளம்படுத்தி போற்றப்படும். அது ஒரு லட்சுமி, அன்னலட்சுமியாக தான் சொல்லுகிறோம். ஆகவே அது ஒரு உணவினுடைய ஒரு அம்சமாக அது கொடுப்பது மாத்திரமில்லாமல் இறைவனுக்கு வைத்து கொடுக்கிற போது தனித்துவமான ருசி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வீடுகளில் இருக்கின்ற சாதத்துக்கும் அல்லது நாங்கள் பொங்கலை வைப்பதற்கும் அல்லது வீட்டிலே ஒரு தீர்த்தத்தை கூட நாங்கள் ஏற்படுத்தி கூட கூட ஆலயத்தில் உள்ள மாதிரி வராது. ஏன்னா ஆலயம் தனிப்பட்ட ஒரு மந்திரமயமான அல்லது தெய்வீககரமான அல்லது அந்த சூழல் வந்து இறைவனுடைய அருள் பதிக்கப்பட்ட அல்ல அருள் அலைகள் பரவுகின்ற இடமாக இருப்பதனாலே நிச்சயமாக அந்த உணர்வை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். இப்போ கோயிலுக்கு வரவர்கள் நிறைய பேர் சொல்வார்கள், பிள்ளைகள் வீட்டில் இதை சாப்பிட மாட்டார்கள், இங்கே வந்தால் சாப்பிட்றார்கள், தனி சுவையாக இருக்கிறார்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் அது அப்படியான ஒரு சுவையை அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். கோயில் சுவாமிக்கு வைக்கப்பட்ட அந்த நெய்வேத்திய தனித்துவமான ஒரு பண்பு இருப்பது. ஆகவே அந்த ஆலயத்திலேயே அதை சாப்பிட்டு போவது மிகவும் சிறந்தது. அல்ல கொண்டு போகணும் என்றால் அதுக்குரிய அளவோடு கொண்டு போகணும். பல இடங்களிலே இன்றைக்கெல்லாம் எவ்வளோ நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். சில இடங்களிலே அந்த ஆலயத்திலே உணவு எடுத்து கொண்டு போய் வெளியால் கொண்டு போடுவது, அந்த பிளேட்ஸ்களை எறிவது எல்லாம் இந்த புலநாடுகளிலே கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இன்னொரு நாட்டிலே வந்திருந்து கொண்டு அந்த மக்கள் உணர்த்தியிலே எங்களுடைய அனுமதியை பெற்று ஆலயத்தை கட்டிவிட்ட பிற்பாடு அந்த பிரசாதங்களை கொண்டு வெளியால் கொட்டுவதோ அல்லது அந்த வேப்ப பிளேஸ்களை கொண்டு வெளியால் எறிவதோ தவிர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு பல விழாக்காலங்களில் இதை பார்க்குறோம். இதனாலே அதை படம் எடுத்து கொண்டு வந்தே கவுன்சில்காரர் வந்து எங்களுக்கு குற்றம் சொல்கிறார்கள். அது அதையும் நீங்கள் ஓரளவு பின்பற்றி கொண்டு வந்தால் எங்களுடைய ஆலய வழிபாட்டினுடைய மேன்மைகளை வெளிநாடுகளிலே பரப்ப முடியும், சிறப்பாக கொண்டு வர முடியும் என்ன நாங்கள் சுற்றுச்சூழலையும் பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருப்பது. ஆகவே இவையெல்லாம் சேர்ந்து தான் எங்களுடைய சமய பண்பாட்டு மூலங்களை நல்ல முறையில் வளர்த்தெடுக்க உதவும் என்பதை கூறி தொடர்ந்தும் சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம்.
நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி சபையின் வெள்ளிக்கிழமை காலை சைவ நீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகின்றன. நன்றி, வணக்கம்.